இன்றைய நேர்காணல்.
அமெரிக்கா ஐரோப்பாவிலலாம் நெல் அதிகமாக சாப்பிட்றதில்ல, அரிசியை சாப்பிட்றதில்ல. ஆனால் இவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்ததுன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2% தான் விவசாயம் இருக்கு, ஆனால் அரிசி பார்த்தீங்கன்னா 1% தான். ஐரோப்பாவிலையும் 5% தான் அரிசி, பார்த்தீங்கன்னா 3% தான் இங்கே பயிரிடுறாங்க. ஆசிய நாடுகளில் தான் 98% நெல்லை பயிரிடுறாங்க. ஆனால் இவனுக்கு என்னத்துக்கு அந்த நோக்கம் வந்ததுன்றது தான் கேள்வி. என்னன்னா இங்கே தான் நிறைய ரக பன்மயங்கள் இருக்கு, டைவர்சிட்டின்னுவங்க. இந்த ரகங்களெல்லாம் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரகம் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு. இந்த 2 லட்சம் ரகங்களை எல்லாம் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சில ரகங்கள், சில ஆயிரக்கணக்கான ரகங்கள் கட்டாக் நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருந்து இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அங்கே எடுக்க வந்தவங்க, அவங்க எடுக்க வரப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தலைமை விஞ்ஞானியாக இருந்தவர் ராபர்ட் டாக்டர் ரிச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சீஃப் சயின்டிஸ்ட் அங்கே கட்டாக் நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு. அவர் ஒத்துக்கல அந்த விஷயத்தை. ஒத்துக்காதப்போ உடனடியாக இவரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு உலக வங்கி சொல்லிடுது. உடனடியாக என்ன பண்ணாங்க, அவர் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு பின்னாடி இருக்கிறவங்களை போட்டாங்க, பின்னாடி இருக்கிறவங்கள அதுக்கு எதுவாக போட்டாங்க. இவர் அரசாங்கத்தில் என்ன பழி வாங்குற நிலைமையோ அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அவர் அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனார், அது வேற விஷயம். அப்போதான் 5-8 நமக்கு உள்ளே வந்ததுங்க. குட்டரகம், குட்டரகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்காது தான் குட்டரகம். நமக்கு உயரமாக தான் வளரணும். உயரமாக வளர்றத பார்த்தீங்கன்னா இண்டிகான் பேருங்க. குட்டமாக குட்டையாக இருக்கிறதெல்லாம் ஜப்பானிக்கான் பேர். உயரமாக இருந்தால் தான் நல்லது, ஏன்னா கொஞ்சம் ரசாயன உரங்கள் கூட பட்டா கூட கீழே விழுந்தோம். நெல் போதுமான நெல் நமக்கு கிடைச்சது. அவன் என்ன சொல்கிறான், இது ரசாயன உரங்கள் போட்டால் தாங்களை கீழே விழுந்து போகுது, குட்டரகத்தை பயிரிடுங்க அப்படின்னு. குட்டரகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரசாயன உரங்கள் போட்டாலும் எடுத்துக்கோங்க, நோய்களை வரும். ஏன்னா அந்த பொருளெல்லாம் உங்களுக்கு விற்கணும், ரசாயன மருந்துகள் விற்கணும், பூச்சிக்கொல்லி மருந்துகளை விற்கணும். குட்டையாக இருந்தால் மாடுகளுக்கு வைக்கோல் இருக்காது, வைக்கோல் வேணும் இல்லைங்களா. உணவை நீங்கள் வரைக்கும் உற்பத்தி பண்ணக்கூடாது, மாடுக்கு மாடுக்கு வைக்கோல் போட்டால் காணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க ஒரு படிப்படியாக கொண்டுட்டு வந்தாங்க. உணவு பஞ்சம்னா இதுக்கு எடுத்துக்கங்க எடுத்துக்கங்கட்டு. இதுக்கு நிறைய கதைகள் உண்டு, எவ்வளோ உணவு பேசலாம் அந்த செய்திகளை. அது அதோடு அந்த பசுமை புரட்சி வந்தது, 5-8 வந்தது. வந்த இடம் தெரியாமே போயிடுதுப்பா, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா. வந்த இடம் தெரியாமே போயிடுது 5-8. நிறைய நோய்கள் பூச்சிகள்லாம் அதிகமாக இருந்தது, ரசாயன உரங்கள் தேவைப்பட்டது. தேவையில்லாத ஒரு அறுவடை, அன்வான்ட் ஹார்வெஸ்ட்னு பேர் இருக்கு. தேவையில்லாத அறுவடை நம்ம இந்தியாவில், அதுதான் அதனுடைய பசுமை புரட்சியுடைய சுருக்கமான ஒரு விரிவாக்கம். அது
நவீன விவசாயம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
நவீன விவசாயம் வந்து அப்படிதான், அந்த பசுமை புரட்சியில் வளமான பூமியில் ரசாயன உரங்கள் போட்ட பிறகு நெல் விளைஞ்சிருங்க. இத்தனை டன் வந்தது, இத்தனை டன் நெல் வந்தது, இத்தனை டன் கோதுமை வந்தது அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கு தான் உணவு கொடுத்ததேகண்டி இவன் நல்லா இல்லை இல்லைங்களா. விவசாயம் நல்லா இருந்திருக்கலாம், விவசாயம் நல்லா இல்லாத போயிட்டான் இல்லைங்களா. அது பேர் ஃபேட்டல் ஹார்வெஸ்ட்னு வாங்க, உயரமான அறுவடை. பசுமை புரட்சி வந்து மகிழ்ச்சிகரமான அறுவடையாக இருக்கலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது துயரமான அறுவடை. ஆனால் எல்லா விவசாயிகளும் தற்கொலைக்கு தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 கணக்கான பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. புள்ளி விவரங்கள் சொல்கிறது, குற்றவியல் புள்ளி விவரங்கள், கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு இருக்குது. அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க இல்லைங்களா, தற்கொலை பண்ணிங்கிறதால அவங்க பதிவு பண்ணுறாங்க. விவசாயிகள் தான் அதிகமாக அதை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னா, நவீன விவசாயத்தில் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான், லாபம் வந்தது போய் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான், நல்லாதானே இருக்கணும் அவன், ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு தேசிய மாதிரி புள்ளியியல் விவரங்கள் சொல்லுது, நேஷனல் சாம்பிள் சர்வேன்னு பேர், NSS சர்வேன்னு பேர், நேஷனல் சாம்பிள் சர்வேன்னு பேர், தேசிய மாதிரி புள்ளி விவரம். அதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 220 விவசாயி வெளியே போயிட்டே இருக்கிறான் விவசாயத்தை விட்டு.